అఘాతో బ్రహ్మ జిజ్ఞాస. వేదాంత మీమాంసాశాస్త్రే సమన్వయాఖ్య ప్రథమే అధ్యాయే ప్రథమ పాదే ప్రథమమిదం సూత్రం అఘాతో బ్రహ్మ జిజ్ఞాస ఇది. అత్ర సర్వ సంసార దుఃఖ నాశార్థం బ్రహ్మ జిజ్ఞాస బ్రహ్మ విచార కర్తవ్య ఇత్యుక్తం. బ్రహ్మ విచారస్య ఫలం బ్రహ్మ జ్ఞానం భవతి. జ్ఞానేన సంసార దుఃఖ నివృత్తి భవతి ఇది హేతు. సంసారస్తావత్ మిథ్యా ప్రత్యయ రూప అజ్ఞానకృత ఇది భాతి. తాత అజ్ఞానం అవిద్య కీదృశి ఇది అవిదర్శనార్థం అస్మాభిః అనుక్షణం అనుభూయమాన యహ్యాస నిరూపిత. అనుధ్యాస స్మృతిరూప పరత్ర పూర్వదృష్టావభాస ఇది లక్షణ లక్షిత. అధ్యాసే విప్రతిపత్తి లక్షణే భవతు నామ, పరంతు అధ్యాసస్సు సర్వానుభవసిద్ధ న్యరూపీ. తదనంతరం బాహ్యవస్తుష్వేవ ఏకస్మిన్ వస్తుని వస్వంతరస్య అధ్యాస భవిష్యతి. ప్రత్యేగాత్మా తావత్ అంతః అస్తి అవిషయః అయం, తత్ర అధ్యాస కథం భవితుమర్హతి ఇది ఆక్షేపే సతి. తథా న నియమః అస్తి బాహ్యవస్తుష్వేవ అధ్యాస. ఎత్ర దృష్టః యః పదార్థః దృష్టః చక్షుషా తత్రైవ అధ్యాసః ఇత్యపి నియమో నాస్తి. యతః అప్రత్యక్షేభిః ఆకాశే బాలాః తలవలచాది అధ్యస్యంతి ఆత్మా చ అస్మత్ప్రత్యయగోచర ఏవ ఇత్యాది ఉక్త్వా తమేతమేవం లక్షణమధ్యాసం పండితాః అవిద్యా ఇతి మన్యంతే ఇది అవిద్యా ఇది అధ్యాసః. ఇది అధ్యాస అవిద్యా కార్యత్వేది అధ్యాసస్య అవిద్యా ఇత్యపి ఉచ్యతే ఇత్యుక్తం. తద్విపర్యయేన తస్య ప్రతిబంధితయా విద్యా ఉచ్యతే ఇత్యుక్త్వా మనుష్యస్య సర్వే వ్యవహారాః లౌకిక వ్యవహారాః భవంతు వైదికో వా విధి నిషేధ వ్యవహారా వా ఉత మోక్షశాస్త్రాది వా సర్వాణ్యపి అవిద్యావత్ విషయాణ్యేవ ఇది నిరూపితమస్తి. యతః ప్రమాతృత్వాభావే ఘటాది దర్శనార్థం ప్రమాణ స్వీకారః న భవతి. ప్రమాణాః ఇంద్రియాణి ప్రమాణాని ఇంద్రియాణి శరీరమంతరా న భవంతి. అనధ్యస్త ఆత్మభావే తావత్ ఏతత్ సర్వం నోపపద్యతే. తస్మాత్ అధ్యాస యుక్తాన్యేవ అవిద్యావత్ విషయాన్యేవ సర్వాణి వ్యవహార సర్వాణి ఏకాశ వస్తువుని ఆత్మాభి అనుభూయమానాన్ని సర్వాణి తాకాచ్యే తాదృశాన్యేవ ఇది నిరూపితమస్తి. ఏవం స్థితే తత్ర యథా సత్వాదీనాం వ్యవహారాః అవిద్యా పురస్సరాః తద్రీత్యా ఏవ అస్మాదిగపి వ్యవహారాః తత్కాలే అవిద్యాపురస్సరా ఏవ. తస్మాత్ సర్వే వ్యవహారాః ఆజ్ఞానికా ఏవ ఇది నిరూపితమస్తి. అనంతరం మీమాంసకః యథా యజ్ఞ యాగాదికం అనుష్ఠీయతే తదానీం శరీర విలక్షణః ఆత్మా ఇది జ్ఞానమస్తి. కథం ఏదాగ వ్యవహారాః అవిద్యావత్ విషయాః భవితు అర్హంతి ఇది ప్రక్షిప్తవాన్. తదానీ ముక్తమస్తి యద్యపి శరీర విలక్షణః ఆత్మా ఇది ఏతావన్మాత్ర జ్ఞానమస్తి తథాపి అసనాయా వ్యతీతం అసంసారి ఆత్మతత్వం యత తేన న జ్ఞాతం ఇది కృత్వా తత్రాపి ఆజ్ఞానిక వ్యవహార ఏవ ఇది నిరూపితమస్తి. ఏవం స్థితే పుత్రభార్యాదిషు వికలేషు సకలేషు వా అహమేవ వికల సకలః ఇత్యాది రీత్యా లోకే బాహ్యధర్మాన్ సర్వానపి తత్ర ఆత్మని అధ్యాసః ఆత్మధర్మాణాం శరీరే అధ్యాసః ఇత్యాది రీత్యా ఇతరేతర అధ్యాసః சர்வலோக பிரசித்தா ஏதாச அத்தியாசையினைவ சர்வே சர்வாணி துக்கானி அஸ்மான் ஹிம்சந்தி சர்வத்வ போத்ருத பிரவர்த்தகா வித்யா பிரத்யய ரூபா சர்வலோக பிரத்யக்தா இத்யுக்தம். ஏதாச அனர்த்தா வர்த்ததே அனுபூயதே சர்வைரபி தாச அனர்த்தஸ்ய ஹானிஹி கதம் பவேத் இதி சிந்தாயாம் சர்வே வேதாந்தாஹ அத்ர ஆரம்பியந்தே ததர்த்தமேவ இதி உச்சதே. அதர்த்தமேவ பகவதா நாராயணேன அத்ர அதாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா இத்யாரப்ய சூத்ராணி ரசிதானி புராணாம் சூத்ராணாம் வியாக்கியா அஸ்மாதி கிரியதே இதி பிரதிஜ்ஞாய உபரி வியாக்கியா பிரவர்த்ததே அதுனா அஸ்மாதி சரேவ திரஷ்டவ்யம் அஸ்தி. அதாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசான்னு முதல் சூத்திரம் பிரம்ம ஜானம் பிரம்ம விசாரம் பண்ணணும்னு சொல்லியிருக்க. பிரம்ம விசாரத்தினால என்ன வரப்போறது? பிரம்ம ஜானம் வரப்போறது. பிரம்ம ஜானம் வந்தா சாம்சாரிகமான துக்கங்கள்லாம் போறதுன்னு சொன்னதுனால ஞானத்தினால எது போறதோ அது அஜ்ஞானமாகத்தான் இருக்கணும். ஏன்னா ஞானம் அஜ்ஞானத்தை தான் போக்கும், வேற எதையும் போக்கறது இல்ல. அப்ப இந்த லோகத்தில் இருக்கக்கூடியதான சகல விதமான பதார்த்தங்கள்லாம் இந்த துன்பங்கள்லாம் அஜ்ஞானத்தினால வந்தது அப்படின்னு சொல்லி அந்த அஜ்ஞானத்துக்கு உடைய காரியமான அத்தியாசத்தை நிரூபணம் பண்ணி அந்த அத்தியாசமானது ஏதோ வெறுமன ஸ்ருதி ரூப பரத்தில் பூர்வ திருஷ்டாவதா அது இல்லாத இடத்துல அது தோணுகிறது என்கிறது மட்டுமல்ல, இது எல்லோராலையும் ஒத்துக்கொள்ள வேண்டியதான விஷயம்தான். அது எப்படி வருது அத்தியாசம்ங்கிறதுல மதபேதங்கள் இருக்கலாம், ஆனா அத்தியாசம்ங்கிறது எல்லோரும் ஒத்துண்டுதான் ஆகணும், ஏமாந்து போறதுங்கிறதுல ஒத்துண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பொருளெல்லாம் வெளியில இருக்கிற பொருள் தான் ஒண்ணு இன்னொன்னா பார்த்து ஏமாந்து போறான்னு நிர்பந்தம் இல்ல. உள்ள இருக்கிற ஆத்மாவிலையும் சரீரமாக ஒரு நினைப்பும் சரீரத்துல ஆத்மாங்கிற நினைப்பும் வரலாம். என்ன கண்ணுக்கு தெரியாத ஆகாசத்துல சிறப்பா இருக்குன்னு அத்தியாசம் பண்ணிட்டு இருக்கா. அதோட மட்டுமல்ல ஆத்மா ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்காதீங்க, அகமகம்ங்கிற அறிவால ஆத்மா அறியப்படுகிறது அபரோட்சமாக இருக்கு. இப்படிப்பட்டதான இந்த அத்தியாசத்துக்கு இந்த பிரமத்துக்குத்தான் அஜ்ஞானம் அவித்யான்னு பேரு. இதுக்கு விபர்யமா இதை நாசம் பண்ணக்கூடியதான் வித்யா அப்படின்னு சொல்லி எது எப்பொழுது உங்களுக்கு அறிவு ஞானம் வருதோ அது வரைக்கும் நாங்கள் செய்யக்கூடியதான எல்லா விதமான விவகாரங்களும் லௌகிக விவகாரமோ வைதிக விவகாரமோ ஓஷசாஸ்திரத்துக்காக இருக்கக்கூடியதான விவகாரங்களோ எல்லாமே அவித்யாவத் விஷயமாகத்தான் இருக்கு. ஏன்னா கடபடாதிகளை நாம் பார்க்கணும் எனக்கூடியதான எண்ணம் எப்பொழுது உங்களுக்கு வருதோ அப்பொழுது பிரமாதத்துவம் பேர். நான் இதை பார்க்கணும் எனக்கூடியதான எண்ணம் உங்களுக்கு வரும்பொழுதுதான் தாங்கள் கண்ணு காது முதலிய கருவிகளை உபயோகிக்கிறேன். அந்த கருவிகளை உபயோகிக்கும் பொழுது அது சரீரத்துல கருவிகள் இருக்கிறதுனால சரீரத்தை நினைக்கிறேன். அந்த சரீரமானது ஆத்மாவோட அத்தியாசம் பண்ணாத போனால் ஒரு செயலும் வராது. ஆகையால் அத்தியாசத்தினால்தான் எல்லா விவகாரங்களும் வருகிறது. எப்படி ஒரு பசுமாடானது தனக்கு யாராவது பிள்ளை துடுப்பாளோ தனக்கு வசதியா இருப்பாளோன்னு அங்கே போறது, தன்னை அடிக்க வருகிறாள் என்று நினைக்கிற காலத்துல அதை விட்டு ஓடி போறதோ, அதே விதமாக தனக்கு வசதியா இருக்கிற இடத்துல மனுஷன் போனால் தனக்கு ஆணி வர இடத்துல மனுஷன் அதை விட்டு போகிறார். ஆகையால் பசுவாதிகளுடைய விவகாரம் எப்படி இருக்கோ மனுஷியாளுடைய சேஷ்டையும் அப்படித்தான் இருக்கு. ஆகையால் எல்லா விவகாரங்களும் அவனுடைய செயல்கள் எல்லாம் அஞ்ஞான பூர்வகமாகத்தான் இருக்கு அப்படின்னு சொன்னார். சீமாம்சகன் வந்து அப்படி இல்லை எங்கே ஆகாதேல் பண்ணது சரீரத்திற்கு ஆத்மா வேறாக இருக்கு என்று கருகிற போதிலும் ஆத்மா சரீரத்தை வேறுன்னு மட்டும் தெரிஞ்சிட்டு இருக்கான். ஆனா அந்த ஆத்மாவுக்கு அசிதாகமானது இல்லை, அந்த ஆத்மா ஜலாமரணாதிகளோட இல்ல, அந்த ஆத்மா அசம்சாரியாக இருக்கு என்கிறத அவன் அறியல. ஆத்மஸ்வரூபம் உண்மையான ஸ்வரூபம் அறியல. ஆகையால் ஆத்மா குணம் சரீரத்தை விட்ட வேறாவதுங்கிற அம்சம் மட்டும்தான் அறிஞ்சிட்டு இருக்காருன்னு அந்த ஸ்வரூபம் மற்றதை அறியாததுனால அவனும் அஞ்ஞான நிலையில்தான் இருந்துட்டு இருக்கான், அதுல சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்டதான அத்தியாசத்தினால்தான் நம்ம குழந்தைகளுக்கும் ஆத்தகாரிக்கும் நமக்கு சம்பந்தமான பதார்த்தங்களையும் துன்பங்கள் வந்தா அந்த துன்பங்கள் நம்மளையும் தாக்கிறது. இப்படி இருக்கிற காலத்துல இந்த துன்பங்கள்லாம் நம்ம விட்டு போகணுமையானால் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் எல்லா உபனிஷத்துகளும் ஆரம்பிச்சிருக்க. அந்த உபநிடதம் எப்படி இந்த அர்த்தத்தை சொல்றது என்ற தீர்மானம் பண்றதுக்காகத்தான் சூத்திரங்களால வேதாச்சாரியால் எழுதியிருக்கார். அதுக்கு வியாக்கியானம் பண்ணுகிறேன்னு ஆரம்பிக்கிறார். இப்ப அதை பார்க்கணும். ஏவமயம் அநாதி அனந்த நைசர்கிக அத்தியாசா ஏவம் இப்படி அயம் அத்தியாசா இந்த அத்தியாசமானது அநாதிகி எப்பொழுது வந்ததுன்னு தெரியாது. அனந்தா ஞானம் வந்தா தான் போகும், அது வரைக்கும் போகாது. என்ன பண்ணினாலும் போகாது, ஞானம் வந்தாதான் வந்தா போகும். நைசர்கிகா எல்லா இடத்துலயும் நேச்சுரலா இருக்கு. யாரும் இந்த அத்தியாச வாங்கும் விலை கொடுத்து வாங்கல, தானா வந்துருக்கத. மித்யா பிரத்யய ரூபா இந்த அத்தியாசம்ங்கிறது எப்படிப்பட்டது? மித்யா பிரத்யம் தப்பான அறிவு. சரீரம் வேற, ஆத்மா வேற. ஆத்மா நித்தியம் சாஸ்வதம் ஆனந்த வடிவம். இந்த சரீரமானது ஜடம். இருந்த போதிலும் இந்த சரீரத்தை ஆத்மாவில அத்தியாசம் பண்ணி, ஆத்மாவை சரீரம் அத்தியாசம் பண்ணி, என்ன பார்த்தா நான் பாக்கிறேங்கிறேன், கால் நடந்தா நான் நடக்கிறேங்கிறேன், இப்படி ஒன்னோட ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கேன். இத அத்தியாசம் மித்யா பிரத்யய ரூபா கர்த்தத்துவ போக்திருத்துவ பிரவர்த்தகா. ஒரு மனுஷனை செயலை செய்யும்படி தூண்டுகிறது. பிறகு தூண்டினவர அதனுடைய பலம் வந்தா அதை அனுபவிச்சு ஆகணும்னு வேற தோன்றது. எப்படி கர்த்தத்துவ போக்திருத்துவ லோக ரூபா சர்வலோக பிரத்யக்ஷா. ஏதோ ஒருத்தருக்கு தெரியும், ஒருத்தருக்கு தெரியாதுன்றதுக்கு அவனுக்கு அவனுடைய துக்கம் இருக்கத்தான் இருக்கு. சின்ன குழந்தைங்க பால் காலம் பைசல் காலம் ஆடுறா, நீங்க கால் காலக்கு சாதிச்சா நீங்க காணமே தேடுறேன். யாருக்கு இல்ல துன்பம், எல்லோருக்கும் இருக்கு. சர்வலோக பிரத்யக்ஷா சர்வலோக பிரத்யக்ஷாய. இதுதான் சார் உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களுக்கும் காரணமானது. அனர்த்தத்துக்கு ஹேது அனர்த்தம், நமக்கு வரக்கூடியதான துன்பங்கள், சாரீரிகமான துன்பங்கள், மானசிகமான துன்பங்கள், அத்தனை துன்பங்களுக்கும் காரணமா இருக்கிறது இந்த அத்தியாசம். அவித்யா அத்திய அனர்த்த ஹேதோ பிரகாணாய, அடியுடன் தொடச்சு எடுக்கிறதுக்கா. இது மேலோட போயிட்டு வந்து விரட்டிட்டு திரும்பி நாளைக்கு வந்துடும் இல்ல, அப்படி இல்ல. பிரகாணாய எப்பவுமே விரும்பாது. பிரகர்ஷேன ஹானம் பிரகாணம் பிரகாணாய. அது எப்படி சார் போகுமது? ஆத்மைகத்வ வித்யா பிரதிபத்தையே. ஆத்மைகத்வ வித்யா எல்லா சரீரத்திலையும் ஒரே ஆத்மா தான் இருக்கு என்றதான ஒரு வித்தியை வந்தால்தான் போகும். அந்த வித்தியை வருவதற்காக ஆத்மைகத்வ வித்யா பிரதிபத்தையே, ஆத்மா ஒன்றுதான் இருக்கு உலகத்தில் எனக்கூடியதான அறிவு நமக்கு நிச்சயம் வரணும். ஆத்மைகத்வ வித்யா பிரதிபத்தையே சர்வே வேதாந்தா ஆரம்பியதே. எல்லா வேதாந்தங்களும் ஏதோ ஒன்னு ரெண்டுன்னு இல்ல, எல்லா வேதாந்தம்னா உபனிஷத், எல்லா உபனிஷத்துகளும் இங்க தான் இதற்காகத்தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆகையால் உபனிஷத்துகளுடைய பர்பஸ் என்ன? எதற்காக உபனிஷத்துகள் வந்திருக்கு? ஆத்மைகத்வ ஞானம் வரணும். ஆத்மைகத்வ ஞானம் வந்தா என்ன? அத்தியாசம் போகும். அத்தியாசம் போனா என்ன? நமக்கு இருக்கக்கூடியதான துன்பங்கள்னா அடியோட போயிடும். நமக்கு இருக்கக்கூடியதான துன்பங்கள்லாம் நம்மளை அதை விட்டு அடியோட போகணும் என்பதற்காக ஆத்மைகத்வ ஞானம் வேணும். அந்த ஆத்மைகத்வ ஞானம் உபனிஷத்துகள் இருந்து வருது. அதற்காகத்தான் எல்லா உபனிஷத்துகளும் சொல்லப்பட்டிருக்கு. சத்ய அனர்த்த ஹேதோ, இந்த துன்பங்களுக்கெல்லாம் காரணமான அத்தியாசம், அதை பிரகாணாய அடியுடன் அழிப்பதற்காக ஆத்மைகத்வ வித்யா பிரதிபத்தையே. ஆத்மா ஒண்ணுத்தான், எங்கும் இருக்கிற ஆத்மா ஒண்ணுத்தான் எனக்கூடியதான அறிவு வருவதற்காக, அறிவூட்டுவதற்காக சர்வே வேதாந்தா ஆரம்பியந்தே, எல்லா வேதாந்தங்களும் உபனிஷத்துகளும் ஆரம்பிக்கப்படுகின்றன. சில நிமிஷம் வச்சிருந்த பாஷ்யக்காரன் போயிருக்கேன். அஜ்ஞானத்தை அவிஜயனுடைய காரியம் அத்தியாசம்னு சொல்றான். ஆனா இந்த இடத்துல பாஷ்யக்காரர் சொன்னது அத்தியாசமும் அவிஜயும் ஒன்று அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் போயிருக்காரு. காரிய காரணங்களுக்கு அபேதம் தானே, அதுல ஒண்ணும் இல்லை. யதாச்ச அயமர்த்தா சர்வேஷாம் வேதாந்தானாம், யதாச்ச அயமர்த்தா இதுதான் அந்த அர்த்தம், எல்லா வேதாந்தங்களுக்கும் இதுதான் அர்த்தம் என்று वयम् सत्यं शारीरकमीमांसायां प्रदर्शयिष्यामः. நாங்கள் இந்த சாரீரக மீமாம்சா சாஸ்திரத்தில் காட்டப்போகிறோம், பிரதர்ச இஷ்யாமஹ காட்டப்போகிறோம். யதாத அயமர்த்தா ஆத்மைகத்வத்தை சொல்வதற்காகத்தான் எல்லா உபனிஷத்துகளும் வந்திருக்கு. சர்வேஷாம் வேதாந்தானாம் எல்லா உபனிஷத்துகளுக்கும் இதுதான் அர்த்தம், ஆத்மைகத்வ வித்யதான் அர்த்தம் என்று நாங்கள் சாரீரக மீமாம்சாயாம் இந்த சாரீரக மீமாம்சா சாஸ்திரத்தில் பிரதர்சிக்கமா. இந்த மீமாம்சா சாஸ்திரத்துக்கு பிரம்மசூத்திரம்னு சொல்ல வேண்டாமா, சாரீரக மீமாம்சான்னு ஒரு டைட்டல் கொடுத்திருக்க. இந்த மீமாம்சா சாஸ்திரத்துக்கு என்ன பேரு, இதுக்கு சாரீரக மீமாம்சான்னு சொல்லியிருக்க. இது என்ன அர்த்தம், சரீரே பவஹா சாரீரஹ, நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கார் பரமாத்மா. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷ அர்ஜுன திஷ்டதி, எல்லோருடைய இதயத்திலையும் பரமாத்மா இருக்கார். நம்ம உள்ளத்துல உள்ளங்கொண்டு இருக்கார் பரமாத்மா. அந்த அவருக்கு அப்பொழுது ஜீவன் என்ற பெயர். அந்த ஜீவனே புத்திதமா இருக்கான், நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிறான். என்ன கஷ்டம், நீ சரியா இல்ல, கால் சரியா இல்ல, மூக்கு சரியா இல்ல, ஏதாவது வம்பு இருந்துட்டே இருக்கு சார். காலம்பு எழுதுனா உடம்புல ஏதாவது ஆட்டி வச்சுட்டே இருக்க மனுஷன. சரி இதுதான் போறது, ஏதோ அதை விட்டுருவோன்னு சொன்ன விட முடியுமா, சரீரத்தை முடியாது. அதான் போனா போறது, நான் மனசுல எத்தனையோ கவலை ஒன்னா ரெண்டா. இப்படி இந்த பெரிய அனர்த்தமாக இருக்கப்படுகிற இந்த காட்டுல மாட்டின் இருக்கா இவர். அதனால குத்திதார்த்தே கப்ரத்தேம் சாரீரகம், சரீரே பவஹா சாரீரகா ஜீவஹா. அந்த ஜீவன் குத்திதார்த்தே கப்ரத்தேம் அநேக அனர்த்தங்களுக்கு நடுவுல மாற்றிட்டு திண்டாடிட்டான். அவனை பத்தி ஐயா நீ இப்படி கஷ்டப்படுறவர் இல்ல, உமக்கு ஒரு துன்பமும் இல்ல, நீங்க சாட்சாத் பரமபுரன் தான், ஆனந்த விக்கிரகமான ஸ்வரூபம் தான் அப்படின்னு அவனுக்கு காட்டி அவனை உத்தரணம் பண்ணணும். அதற்காக செய்யக்கூடியதான ஒரு மீமாம்சை இருக்க, மீமாம்சான என்னது, அது வந்து பூஜித விசாரம். மானேங்கிற தாத்துல இருந்து, மான பூஜாயாங்கிற ஒரு தாத்துல இருந்து வந்த பதம் பூஜித விசாரம். இந்த பிரம்மசூத்திர பாஷ்யத்தையோ அல்லது பூர்வ மீமாம்சா சாஸ்திரத்தையோ நீங்க தொட்டிலையானால் படுத்திலையானால் தங்க புஷ்பத்தினால பகவானுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். பத்து நிமிஷம்னா பத்து நிமிஷம் கொஞ்சம் பண்ணிருக்கு. ஏன்னா பூஜித விசாரம் இந்த மற்ற சாஸ்திரங்கள் மாதிரி இல்லை. இந்த பிறவியில நீங்க மோட்சத்தை அடையறதுக்கு வரக்கூடியதான மிக சிறந்தது. பல பல பிறவிகள்ல புண்ணியம் பண்ணினால் இந்த புண்ணியத்தினுடைய சேர்க்கையினால உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான வரம் இது. ஆகையால் சாரீரக மீமாம்சா சத்யாம் பிரதர்சயிஷ்யாமஹ. வேதாந்த மீமாம்சா சாஸ்திரத்திய, அந்த வேதாந்த மீமாம்சா சாஸ்திரம் இருக்கே அதுக்கு வியாக்கியானம் பண்றதுக்கு இஷ்டப்படுகின்றதான அந்த மீமாம்சா சாஸ்திரத்துக்கு இதம் ஆதிமம் சூத்திரம், இதம் முதல் சூத்திரம். அதாதோ பிரம்ம ஜிக்யாசா. இப்ப இந்த சூத்திரம் இருக்க, இது முதல் சூத்திரம் சாஸ்திரத்துக்கு சொல்றோம். இந்த சாஸ்திரத்துல 555 சூத்திரங்கள் இருக்கு, சில 192 அதிகரணங்கள் இருக்கு, 16 பாதங்கள் இருக்கு, 4 அத்தியாயங்கள் இருக்கு. இது இதனுடைய டிவிஷன். எப்படி தெரிஞ்சிருக்கு, 555 சூத்திரம், 192 அதிகரணம், 16 பாதம், 4 அத்தியாயம். இதுல முதல் அத்தியாயத்துக்கு சமன்வயாத்தியாயம்னு பேரு. ஏன்டா சமன்வயாத்தியாயம்னு பேரு, பேரு வச்சா போறாது. நம்ம நாட்டுல எது பேர் வச்சாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். வெளிநாட்டுல உட்டு உடு பெக்கர் இப்படி எல்லாம் பேர் வச்சிருப்பான், அதுக்கு அர்த்தம் இல்ல. எங்க நாட்டுல ஒவ்வொரு பதமும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். இதுக்கே சமன்வயாத்தியாயம்னு சொல்லிருக்கேன். எல்லா உபனிஷத் வாக்கியங்களும் பரம்பொருள் இடத்துல தான் தாத்பரியத்தை கொண்டிருக்கு என்று தீர்மானம் பண்ணுவதனால் இதுக்கு சமன்வயம் இருக்கு. அன்வயம், தாத்பரியம், சமன்வயம், நன்றாததான தாத்பரியம். எல்லா உபனிஷத் வாக்கியங்களும் ஒரு முனையாக பரம்பொருளைத்தான் சொல்லுகிறது என்று தீர்மானம் பண்ணுகிறோம். ஆகையால் இந்த அத்தியாயத்துக்கிற பேரு சமன்வயாத்தியாயம். ஏன் இந்த பேர் வச்சிருக்கேன்? எல்லா உபனிஷத்துகளும் ஒருமுனையாக பரம்பொருளையே சொல்கிறது என்று நிச்சயப்படுத்துவதனால் சன்வயம்னா தாத்பரியம், சமன்வயம் ஒருமுகமாக அதுல தாத்பரியம் கொண்டிருக்கு. தாத்பரியம் என்ன? சப்ரதீதி இச்சையா உச்சரி தத்துவம், இதை உங்களுக்கு புரியணும் என்பதற்காக பேசுவது, இதுதான் தாத்பரியம். அதனால்தான் கிளி சொல்ற வார்த்தையில தாத்பரியம் இல்ல. நீங்க சொன்னபடி கிளி ராமராமாங்கிறது, அதுக்கு ராமராமான்னு சொன்ன தாத்பரியமா? ஆகையால் விவகாரம் என்ன? பிரதீதி இச்சையா உச்சரி தத்துவம், அது உங்க மனசுல புரியணும் என்ற எண்ணத்தோட அதை சொல்றது. உபனிஷத்துகள்லாம் என்ன சொல்றதா? இந்த மனுஷாளுக்கு இந்த தத்துவமானது புரியட்டும், அவன் இந்த ஜென்மாவிலேயே இந்த விரைவிலேயே பரம்பொருளை அடையட்டும், அவனுடைய பிரசாதம், அதனால் அவன் ஞானம் வந்து மோட்சத்தை அடையட்டும் என்று நினைக்கிறது உபனிஷத்துகள். ஆகையால் அதுக்கு தாத்பரியம் இங்க இருக்கு. மற்ற மதஸ்தாயெல்லாம் இதுல இப்படி இல்லை என்று அதுக்கு விரோதமா பேசும் பொழுது, விரோதம் இல்லை எங்களுக்கு, அத்வைதிகளுக்கு யாரோட விரோதம் இல்ல. அத்வைதியா இருக்கிறவன் பரமசாந்தமா இருக்கணும். பரஸ்பரம் விருத்தியந்தே தைரயம் ந விருத்தியதே, ஒரு நாளும் யாரோடையும் விரோதம் இல்லாதான ஒரு சாஸ்திரம். ஆகையால் அப்படி விரோதமே இல்லைன்னு சொல்றதுக்காக தீர்மானம் பண்ணக்கூடியதான இரண்டாவது அத்தியாயத்துக்கு அவிரோதாத்தியாயம்னு பேர். இந்த சாஸ்திரம் வெறுமனை ஏதோ அப்படி இருக்குன்னு படிச்சிட வேண்டியதானே? இந்த ஜென்மாவில மோட்சத்தை அடையறதுக்கு நான் ஒன்றும் பண்ண வேண்டாமா? என்ன பண்ணணும்? எதை அடைஞ்சால் பகவானுடைய ஒரு கடாட்சத்தை அறிவேன். அதை சொல்றதுக்காக வந்தது சாதனாத்தியாயம். என்ன சாதனத்தை தாங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்றதுக்காக வந்த அத்தியாயம் சாதனாத்தியாயம். எல்லாம் பண்ணிருக்கேன் சார், என்ன பலம் வரப்போறது? அதை சொல்றதுக்காக வரக்கூடியது மோட்ச ரூபமான பலம் வரப்போறது. அந்த மோட்சம் தான் இப்படி இருக்கும் என்னது. சில சமயத்தில் நமக்கு மோட்சம் வந்தாலும் நமக்கு மோட்சம் வந்தாலும் தெரியாத போறா இப்படி ரொம்ப எல்லாம் போயிடும். இங்க இருந்து நாக்பூருக்கு போனா நினைச்சேன் டெல்லி ஸ்டேஷன்ல ஏறினா ட்ரெயின்ல நாக்பூர் போயிட்டு வரது கூட நமக்கு வரல யாக்கோன் குக்கிறதுன்றதுனா என்ன அர்த்தம்? அதே நமக்கு மோட்சம் வந்துருச்சுன்னா மோட்டம் வந்தேன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? எப்படி சார் அதெல்லாம் சொல்றது நாலாம் அத்தியாயத்துல? அப்படி நான்கு அத்தியாயங்களாக வந்திருக்கு. இதுல 192 ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் 4 பாதம். அந்த ஒவ்வொரு பாதத்திலையும் என்ன சொல்ல போறதுங்கறத பின்னால பாப்போம். இப்ப 192 அதிகரணங்கள்னு சொன்னேன். இந்த அதிகரணம்னு என்னது? டாபிக் ஆஃப் டிஸ்கஷன். அதிகரணம்னு என்ன? எதை பத்தி பேச போறேன்? அதான் ஒரு கோர்ட்ல முதல்ல என்ன பண்ணணும்னு கேஸ பிரேம் பண்ணுவா. என்னதுன்னு இங்க என்ன தகவல் நடக்கிறது? முதல்ல இவருடைய காசு அவன் எடுத்தான் சார், யார் எடுத்தா, யாருடைய காசு? முதல்ல அது தீர்மானம் பண்றது. அது பிரேம் பண்ணின பிறகு யார வாதி, யார பிரதிவாதி அது சொல்லணும். வாதி பிரதிவாதி பத்தி பேசப்படாது. பிரதிவாதி வாதி சங்கத்தில பேசப்படாது. யாராரு எதை பத்தி பேசணுமோ அதான். அதுக்கப்புறம் பூர்வபட்சம் பிளைண்டிஃப் யாரு, டிபெண்டன்ட் யாரு, தனித்தனியா இருக்கணும். பிறகு இவன் என்னென்ன பேசலானோ அந்த யுக்திகள், அவன் பேசக்கூடியதான யுக்திகள். பிறகு அவன் சொன்ன யுக்தியை இவன் கண்டனம் பண்ணணும், இவன் சொன்ன யுக்தியை அவன் கண்டனம் பண்ணணும். எல்லாம் ஆன பிறகு கதைக்குல என்ன ஜட்ஜ்மெண்ட் ஜட்ஜி சொல்லணும். இப்படி நடக்கிறது இல்லையா? அதே போலதான் இங்க முதல்ல எதை பத்தி நம்ம யோஜனை பண்ண போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு விடய வாக்கியம்னு பேரு. அதுல என்ன சார் டவுட்? விடய வாக்கியம் என்ன சந்தேகம் வந்து உங்களுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு சம்சயம். இந்த சந்தேகம் ஏன் உங்க தலையில வந்தது? அதுக்கு சம்சாயகம். அதற்கு பிறகு பூர்வபட்சி என்ன பண்ண போறார் ஒண்ணு, சித்தாந்தி என்ன பண்ண போறான் ரெண்டு. பூர்வபட்சியினுடைய யுக்திகள் என்ன, சித்தாந்திகளுடைய யுக்திகள் என்ன? பூர்வபட்ச யுக்தியை சித்தாந்தி எப்படி டீல் பண்றான், சித்தாந்தி யுக்தியை பூர்வபட்சி எப்படி கண்டனம் பண்றான், அத்தனையும் தீர்மானம் ஆன பிறகு கடைகள் என்ன சார் நிச்சயம்? இது வந்த பிறகு இந்த அதிகரணத்துக்கும் அடுத்த அதிகரணத்துக்கும் என்ன கனெக்ஷன்? அந்த சங்கத்தின்னு ஒண்ணு வேணும். இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு விஷயத்த பேசிட்டே என்ன என்ன அர்த்தம்? டைம் வந்து ரொம்ப முக்கியம். அதனால அந்த டிஸ்கஷன் வந்து லாஜிக்கலா இருக்கணும். நீங்க பாட்டுக்கு ஏதோ வாய்க்கு வந்து தோணியதெல்லாம் இங்க யோஜனை பண்ணப்படாது. தோணியதெல்லாம் யோஜனை பண்ண மார்க்கெட் பிளேஸ் நடக்கிறதெல்லாம் இங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க கூடாது. இங்க என்ன சப்ஜெக்ட் எதுக்கு வேணுமோ அதை மட்டும் தான் பேசணும். அதுக்கு இம்மியளவுக்கு இங்க அங்க வேகப்படாது. அதே போலயே போன அதிகரணத்துக்கு இந்த அரணுக்கு சம்பந்தமா பேசணும், அனாவசியமா வாய்க்கு வந்தபடி பேசப்படாது. இப்படின்னு ஒவ்வொரு அதிகரணத்துக்கும் விஷயோ விஷய தெய்வ பூர்வ பட்சஸ்தோத்தரம் சங்கதி பஞ்சாங்கம் பிராச்சோதிகரணம் விதோ. முதல்ல விஷய சப்ஜெக்ட் மேட்டர் என்ன, எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறேன், டிஸ்கஸ் பண்றதுக்கு என்ன சார் இருக்கு, ஏன் இதுல சந்தேகப்படுற, ஏதோ சந்தேகம் இருக்கப்பா அதனால. அப்ப பிரைமரி வியூ பூர்வபட்சி என்ன சொல்றான், சித்தாந்தி அவன் என்ன சொல்றான், அவாவாண்டிய யுக்திகள் டிஸ்கஸ் பண்ணின பிறகு அதுக்கப்புறம் போன அதிகரணத்துக்கு இந்த ஹவு ரெலவென்ட் இட் இஸ் அப்படின்னு சொல்றதுக்காக சங்கதி இப்படி இந்த அஞ்சும் சொல்லணும். முதல் அதிகரணமும் இல்லையா, அதனால விசார ஆரம்பம். அதனால தனியா சங்கதி இல்ல. முதல்ல என்ன பண்ண போறோம், வேதாந்த விசாரத்தை பத்தி ஆரம்பிக்க போறோம். அந்த வேதாந்த விசாரம் எங்க சொல்லிருக்க உப்பர் இடத்துல, ஆத்மாவாரே திரட்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்யாசிதவ்யா, இந்த அதிகரணத்துல விசாரம் பண்ணக்கூடியதான ஒரு விஷயம் ஆத்மாவை அறியணும். எப்படி அறியணும், அதை பத்தி கேட்கணும். பரிப்ரஜ்ஞேன சேவையா உபதேஷ்யந்தி சே ஞானம் ஞானின தத்வதர்ஷினா கர்மதி தான் பிராமணோ நிர்வேதவாயாநாஸ்ய க்ருதக்ருதேன விஜ்ஞானார்த்தம் குருமேவ அபிகச்சேத் அமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். இப்படிங்கிற வைதாந்த வாக்கியங்கள்லாம் என்ன சொல்றது, குரு இடத்துல போய் கேட்கணும். சிரவணம் ஸ்ரோதவ்யா, அப்படியே காத்துல விட்டுற வேண்டியதா இல்ல, மந்தவ்யா. அது நம்ம வாழ்க்கையில அவர் சொல்றது என்னமா உபயோகப்படுகிறது என்று நாம் யோஜனை பண்ணணும். பிறகு தீர்மானம் பண்ணவர அதையே நினைச்சிருக்கணும். இப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்க, அந்த வாக்கியத்தை பிரதானமாக வைத்துக் கொண்டு விசாரம் பண்ண போகிறோம். இப்ப முதல்ல இந்த வாக்கியத்தை மனசுல பெற்று சூத்திரக்காரர் எழுதுற அகாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா. இந்த சூத்திரத்துல மூணு பதங்கள் இருக்கு. அகா ஒரு பதம், அதஹா ரெண்டாவது பதம், பிரம்ம ஜிஜ்ஞாசா மூணாவது பதம். ஒவ்வொரு பதத்தையும் நீங்க அலசி பிச்சு பார்ப்போம். எந்த பதத்தையும் விஷயோ விஷய தெய்வ உங்க புத்தகத்திலேயே கோடுக்கு கீழே இருக்கு பாருங்க, அல்பாட்சரமசம் சித்தம் சாரவத்மித்ர தோமுகம் சூத்ராண்யா ஒரு மணிகிண அப்படின்னு இருக்கு. அது சூத்திரத்துக்கு சொல்ற என்ன, இப்ப ஆரம்பிச்சேன்னா வேதாந்த சூத்திரத்துக்கு, வியாக்கரண சூத்திரத்துக்கு, நியாய சூத்திரத்துக்கு, சாங்கிய சூத்திரத்துக்கு இந்த லட்சணம் பொருந்துறதா இல்லையா? டைம் ஆயிடும் ஒன்பதாய் அதுக்கா சூத்திரத்துல என்ன பதம் இருக்கு, மூணு பதங்கள், அதான் ஒரு பதம், அதான் ஒரு பதம், பிரம்ம ஜிஜ்ஞாசான்னு ஒரு பதம். முதல்ல ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தத்தை டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன வாக்கியார்த்தம் புரியணும்னா வாக்கியத்தில் இருக்கிற பதார்த்தங்கள் புரியணும். சென்டென்ஸ் மீனிங் நமக்கு வரணுமையானால் அந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடியதான இண்டிவிஜுவல் வேர்ட்ஸ் மீனிங் புரியணுமா வேண்டாமா, அப்பத்தானே நமக்கு என்ன நல்ல புரியும். அதான முதல் பதம், இந்த அதான என்னது இத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்ப நம்ம வாழ்க்கையிலேயே எந்த விஷயமும் நம்ம எப்படி அணுகணும்னு நமக்கு தெரியுது. எதையும் ஒரு பதமும் சந்தேகம் இல்லாம வாழ்க்கையில போகணும், பர்ஃபெக்டா நடக்கணும். எந்த ஒரு செயலை நீங்க செஞ்சாலும் அந்த செயலானது கரெக்டா செய்யணும், நன்றாக புரிந்து கொண்டு செய்யணும். இதுதான் இந்த சாஸ்திரத்தினுடைய ஒரு டிசிப்ளின். இப்ப முதல்ல அதாதோ பிரம்ம ஜிக்யாசான்னு சொன்னேனோ இல்லையா, முதல்ல அதாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னு தீர்மானம் பண்ணுவோம். சொல்லுக்கு ஆனந்தர்யார்த்தா பிறகுன்னு அர்த்தம். அதான என்ன அர்த்தம், பிறகு அப்புறம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அதான் எடுத்துக்கிறோம். அதிகாரார்த்தா ஆரம்பம்ங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கிற, அதிகாரம்னா ஆரம்பம். ஏன் சார் முதல்ல சூத்திரம் ஆரம்பிக்கிற பிறகு அப்படின்னு ஆரம்பிக்க, யாராவது பேசுனா பிறகு போர்னு ஆரம்பிப்பான். என்ன விவகாரம் ஒண்ணு சரியாவே இல்லையே சார், அந்த அர்த்தம் தான் பொருந்தும் சார். விவகாரம் என்ன, அதான பிறகு. ஏன் ஆரம்பம்னு அர்த்தம் எடுத்துக்கப்படாதா, எடுத்துக்கப்படாது. வேற ஏதாவது அதாங்கிற பதத்துக்கு அர்த்தம் இருக்கா, மங்களம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அதான பிறகு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு, இப்படி நிறைய அர்த்தங்கள் இருக்கு. கொஸ்டின் மார்க்குக்கு அதான கொஸ்டின் ஒரு அர்த்தம் இருக்கு. மங்கள காரணேஷு பிரஸ்னார்த்தேஷு அதான அமர கோஷம், அதாங்கிறதுக்கு இத்தனை அர்த்தங்கள் இருக்க, அத்தனை அர்த்தங்கள் இருக்கிறப்ப ஏன் சார் பிறகுங்கிற ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க, சக யோகானுசாசனம் சக சப்தானுசாசனம் அப்படின்னு யோக சூத்திரம் ஆரம்பிக்கிறப்ப அக யோகானுசாசனம்னு அப்படின்னு என்ன அர்த்தம், இப்ப யோகத்தை பத்தி ஆரம்பிக்க போகிறோம், அதான ஆரம்பம்னு அர்த்தம். வியாக்கரணத்துல அக சப்தானுசாசனம், இப்பொழுது நாங்கள் சப்தங்களை பத்தி எப்படி பேசுவது என்கிறத பத்தி ஆரம்பிக்க போகிறோம். அதே போல இங்க ஆரம்பிக்க வேண்டியது தானே, ஆரம்பிக்க முடியாது. சரி, இதான பிறகு இது இதுவரைக்கும் வியாக்கரணம் வாசித்தோம், இனிமேல தர்க்கம் வாசிக்கிறோம். இப்ப என்ன, இதுவரைக்கும் வியாக்கரணம் முடிஞ்சது, இனிமேல அப்படின்னு அது அதான அப்புறம் இது அப்படின்னு பூர்வ பிரகிருத பராமரிசம்னா அப்படி ஒண்ணும் இல்ல. சரி, மங்களம் ஓங்காரஸ்தாவேத பிரம்மண புரா மங்களிகாபவ் அப்படின்னு அதான மங்களம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன இங்க அந்த அர்த்தம் சொல்லப்படாது, மங்களம் அதனால பிரம்ம ஜிக்யாசை பண்ணணும், அர்த்தம் புரியுதா? மங்களம்னு ஆரம்பிச்ச அந்த சூத்திரத்துக்கு அர்த்தம் வருதா இல்ல? அப்ப கேள்வியான்னர் நீங்க எதாவது பேசின பிறகுதான் நான் கேள்வி கேட்பேன், அதுலயே கேள்வின்னு அர்த்தம் வருமா, வராது. என்னதான் அர்த்தம் சொல்ல போறேன்னர், பிறகுங்கிற அர்த்தம் தான் வரும். பிறகுன்னு எதற்கு பிறகு, அது அப்புறம் பண்ணுவோம். அகசப்தத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடியதான பல்வேறு அர்த்தங்களில் பிறகுங்கிற ஒரு அர்த்தம் தான் இங்க பொருந்தும். ஏன் ஆரம்பம்னு அர்த்தம் பொருந்தாதோ? யோக சாஸ்திரத்தை ஆரம்பிக்கிறேன், வியாக்கரண சாஸ்திரத்தை ஆரம்பிக்கிறேன்ங்கிற போல வராதோன்னு அங்கே சாஸ்திரத்தை ஆரம்பிக்கிறேன் சொன்னார். இங்க அதாதோ பிரம்ம ஜிக்யாசான்னு சொன்னார். ஜிக்யாசாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமோனா, ஜாதும் இச்சா ஜிக்யாசா, அறிவதன் பொருட்டு ஆசை. இப்ப ஜிக்யாசான்னு என்ன, அறிய ஆசை. அறிவு ஆரம்பிக்க முடியாது, பொருளை பார்த்தா தானா வரும், நீங்க ஆரம்பிக்கிறது இல்ல அறிவு. அறிவைத்தான் ஆரம்பிக்க முடியாது, ஆசையை ஆரம்பிக்கலாமன்னர் தானா வரும் சார், நீங்க ஆரம்பிக்கிறது இல்லையா? உலகத்தில் எங்கேயாவது ஆசையை ஆரம்பிக்கிறது உண்டோ, அறிவு ஆரம்பிக்கிறது உண்டோ? இல்ல. இவரும் சூத்திரக்காரர் ஜிக்யாசா, அறிவதன் பொருட்டு ஆசை, அதை ஆரம்பி முடியுமா? ஆரம்பம்ங்கிற அர்த்தம் முடியாது, சொல்ல முடியாது. சங்கரம்ங்கிற அர்த்தம் சென்டென்ஸ் ஒட்டல, கேள்வி ஒட்டல, பூர்வ பிரகிருதமா இருக்கிறதுங்கிற அர்த்தம் அதுவும் இங்க இல்ல. அப்ப வேற எல்லாம் போதும் என்ன மிச்சம் இருக்கு, பரிசேஷ நியாயன பிறகுங்கிற அர்த்தம் தான் இருக்கு, அதனால அதை எடுத்துக்கிறீங்க. ஆரம்பம் என்கிற அர்த்தம் இல்லை, அதிகாரம்னா ஆரம்பம். பிரம்ம ஜிக்யாசாயாக அனதிகாரியத்வா, பிரம்ம ஜிக்யாசா என்கிறது ஆரம்பிக்க முடியாது. ஜிக்யாசா அறிவதன் பொருட்டு ஆசை, அறிவை ஆசை ஆரம்பிக்க முடியாது, ஆசையை ஆரம்பிக்க முடியாது. ஆசை வந்தா தானா வந்துடும், வரலைன்னா வராது. குழந்தைக்கு ஏதாவது சீட்டை கொடுத்தா அது ஆசைப்பட்டா விழுக்கும், இல்லைன்னா தூக்கி போட்டுரும். அதோட கொஞ்சம் தாட்சியமே கிடையாது. நீங்கன்னா ஏதோ பெரியவா இது கொடுக்குறேன்னு வயசானவா நம்ம பத்திரமா அங்க இருக்கிறோம், குழந்தை வேண்டாம் போது தூக்கி போட்டுரும். அதே போல ஆசை யாருக்கையாவது ஆரம்பிக்க முடியுமோ? முடியாது. அறிவை ஆரம்பிக்க முடியுமோ? முடியாது. அறிவன் பொருட்டு ஆரம்பம் எப்படி வரும்? வராது. என்ன அர்த்தம்? அதிகாரார்த்தம் பொருந்தாது. அதிகாரம் ஆரம்பம். பிரம்ம ஜிஜாசாய அனதிகாரியத்வா மங்களஸ்திக வாக்கியார்த்தே சமன்வயாபாவார். மங்களம் அதனால் பிரம்ம ஜிஜாச என்ன சார் இந்த சென்டென்ஸ்ல அது ஒட்ட மங்களம் அதனால பிரம்ம ஜிஜா பிரம்ம விசாரம் வருதா வரல? அதனால மங்களஸ்திக வாக்கியார்த்தே சமன்வயாபாவார் அர்த்தாந்திர பிரயுக்தேவஹி அதசப்தஹ ஸ்ருத்யாமங்கள பிரயோஜனோ பவதி. அதோட மட்டுமில்ல, அதாங்கிற சப்தம் இருக்கு பார்த்தல, அது வேற ஏதோ ஒரு அர்த்தத்துல சொல்லியிருக்கோம். இது பிறகுங்கிற அர்த்தத்துல சொன்ன போதிலும் காதல கேட்ட மாத்திரத்தினாலேயே மங்களம் உண்டாகுது. அதுக்கு மங்களம் அர்த்தம்னு சொல்ல வேண்டியது இல்ல, காதல கேட்ட மாத்திரத்தினாலேயே மங்களம். அது எப்படி சார்? ஒத்தராத்துக்கு போனோம், ஆத்துக்கு போனா அங்கே நாயனம் வாசிட்டே இருக்கான், மங்கள வார்த்தையும் வாசிட்டே இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? ஏதோ அந்த அதுல மக்கள் போல இருக்கு. உங்களுக்கு அதை என்ன வாசிக்கிறான் ஒன்னும் தெரியாது, நாயன சேர்த்த மட்டும்தான் தெரியாது. கரகலப்பறையா வாசிக்கிறானா சங்கராபரணம் ஒவ்வொரு மண்ணும் தெரியாது. ஏதோ இங்க காட்டல போறனா சங்கீத ஜானமே இல்ல. சங்கீத சாகித்ய விசாரஹீன பசு அப்படியே இருந்துட்டு இருக்கான். இருந்தாலும் அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்தினால இவனுக்கு என்ன ஞானம் வருது? ஓஹோ நல்லது ஏதோ நடக்கிறது அப்படின்னு தெரியறதோ இல்லையோ. அதே மாதிரி காங்கிற சத்தமா இருந்து கேட்ட மாத்திரத்தினால் எந்த அர்த்தத்துல உபயோகப்படுத்த போனாலும் மங்களம்னு அர்த்தம் தானா தெரியுது. மங்களம்னு அர்த்தம் வேண்டியதில்லை. அர்த்தாந்தர பிரயுக்தேவகி அககப்தா வேறொரு அர்த்தத்தில் உபயோகப்படுத்திருந்த போதிலும் அககப்தம் காதால கேட்ட மாத்திரத்தினால் மங்கள பிரயோஜனோ பவதி மங்களம்னு ஆகுது. பூர்வ பிரகிருதாபேட்சாய அவ்யதிரேகா. இதுவரைக்கும் தர்க்கம் வாசித்தோம், இதுக்கு மேல வியாக்கரணம் வாசிப்போம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட டிவைட் பண்ணி வரக்கூடிய இதற்கு மேல அப்படிங்கிற அர்த்தம்னா அர்த்தம் தான் சொல்லிருக்கேன். அதுவும் அதுதானே அர்த்தம். அதனால அது புது சொல்ல. இப்ப ஏதாவதா முதல் சூத்திரத்தில் இருக்கிற முதல் பதத்துக்கு பிறகுன்னு அர்த்தம் தீர்மானம் ஆயிடுச்சு, வேற அர்த்தங்கள் பொருந்தல. பிறகுன்னு அர்த்தம் வந்தா எதற்கு பிறகு அதை நம்ம சொல்லணும். எதற்கு பிறகு சார் சொல்றது? பிறகுன்னு வேற சொல்லிருக்கேன், எதற்கு பிறகு அப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு சார். பல்வடிச்ச பிறகு, காவிட்ட பிறகு, குளிச்ச பிறகு, ஏதோ ஒரு பிறகு அர்த்தம் சொல்லிருக்கேன், ஏதோ ஒன்னு அர்த்தம் சொல்லுங்களேன் அப்படின்னு அதிர்யா. ஏன்னா ஏதோ ஒரு காரியம் ஏதோ ஒன்று பண்ணிட்டுதான் மன்ற மனுஷன், அது அப்படியே அர்த்தம் சொல்லப்படாது. இதற்கு பிறகு அப்படின்னு சொல்லணும். நம்ம எப்படின்னு இந்த பூர்வ மீமாம்சா வாசிக்கிறதுக்கு முன்னால அவளுக்கு இந்த ப்ராப்ளம் வந்தது. மகாதோ தர்ம ஜிஜ்யாசா அப்படின்னு எதற்கு பிறகு அப்படின்னு அங்க கேட்டார். அங்க சபர சுவாமி என்ன சொல்லிருக்கார்? வேதாத்தியனம் பண்ணின பிறகு அப்படின்னு அர்த்தம் சொல்லிருக்கார். நம்ம சொல்வோமே அதிக ஆனந்தர்யார் சத்வே யதா தர்ம ஜிஜ்யாசா பூர்வவிருத்தம் வேதாத்தியனம் நியமேன அபேட்சதே ஏவம் பிரம்ம ஜிஜ்யாசாபி யத் பூர்வவிருத்தம் நியமேன அபேட்சதே வக்தவ்யம். அவா எப்படி சொன்னாரோ அப்படி பார்ப்போமே. சாதாரணமாக எப்படின்னு நமக்கு ஏதாவது தெரியலன்னு வச்சுங்களேன், அதுல இருக்கிறவா எப்படி பண்ணினான்னு பார்த்து சொல்றது வழக்கமா இல்லையா? அதே மாதிரியே பார்ப்போம். அவர் பெரியவர் என்ன அர்த்தம் பண்ணியிருக்கார்? தர்ம சக்தி பூர்வ மீமாம்சை பண்ணுன்னு விசாரம் பண்ணுன்னு என்ன பண்ணியிருக்கார்? வேதாத்தியனம் ஆனவர்கள்னா அதே மாதிரியே நம்மளும் வேதாத்தியன ஆனவர்கள்னு வச்சுப்போமே அப்படின்னு. தரிச்ச ஆனந்தரியார் சத்து பிறகு எனக்கூடியதான அனந்தரம் பிறகு என்ற அர்த்தம் தீர்மானமான பிறகு யதா எப்படி தர்ம ஜிக்யாசா, தர்ம ஜிக்யாசையானது பூர்வ மீமாம்சையானது பூர்வவிருத்தம் வேதாத்தியனம் நிவமேன அபேட்சதே, உனக்கு முன்னால வேண்டியதான வேதாத்தியனத்தை நிச்சயமாக எதிர்பார்க்கிறதோ, வேதாத்தியனம் பண்ணின பிறகுதான் பூர்வ மீமாம்சை படிக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கோ, ஏவம் இப்படி பிரம்ம ஜிக்யாசாபி பிரம்ம ஜிக்யாசையும் எப்பூர்வவிருத்தம் நியமேன அபேட்சதே, எதை படித்தா பிறகு இதை வாசிக்கலாமோ, எது முக்கியமாக தனக்கு குவாலிபிகேஷனாக எதிர்பார்க்கிறதோ வக்தவ்யம் சொல்லணும். அப்படின்னா பூர்வ மீமாம்சையில வேதாத்தியனம் ஆன பிறகு பூர்வ மீமாம்சை வாசிக்கும்னு சொன்னாலே, அதே போல இங்கே ஏதோ வாச பிறகு இந்த பிரம்ம ஜிக்யாசை ஆரம்பிக்கணும்னு சொல்லணும். ஏன் சார் வேதாத்தியனமே சொல்லணும் அப்படின்னா சமானம் வேதாந்த மீமாம் வாசிப்போமே அப்படின்னு சரியா வராது. என்ன லோகத்துல இதானப்புறம் இதுன்னு நம்ம சொல்லணும்னா இதுக்கு இது காரணம்னு சொல்லணும் இல்லையா? பால் தயிருக்கு காரணம்னு நம்ம எப்படி வச்சிருக்கோம், பால் இருந்தா தயிர் இருக்க, பால் இல்லைன்னா தயிர் இல்லை. இதுக்கு அன்வயம் வியதிரேக்கம்னு பேரு. இது இருந்தால் இது உண்டு, இது இல்லைன்னா இது இல்லை. அதை வச்சிருந்தாலே காரிய காரண பாவம் ஸ்தாபிக்கிறோம். லோகத்துல பாருங்க வேதாத்தியனம் வாசிக்க வேதாந்தம் வாசிக்கணும்னா வேதாத்தியனம் பண்ணினவாழ்னா வாசிக்கிறாளோ, வேதாத்தியனம் பண்ணா இந்த பக்கமே வரமாட்டேங்கிறாரு. அதாவது பண்ணாத வாழ்னா ஏதோ வேதாந்தமா அப்படின்னு வரா. வேதாத்தியனம் பண்ணினவாழ்னா அவளுக்கு வேற ஏதோ வேலை இருக்க அங்கே போயிட்டு இருக்க, ஒருத்தரும் இங்க வரதில்லை. வேதாத்தியனம் பண்ணினவாழ்லாம் இங்க வரணும்னு சொல்ற சில பேருக்கு வேதாந்தத்தை பார்த்து ஞானமும் வந்தாச்சு, அவ வேதாத்தியனம் பண்ணினா போல தெரியல. வாமதேவாதிகள்லாம் இங்க வச்சிருக்கா இல்லையே? அவ என்ன வேதாத்தியனம் பண்ணினவாளுக்கு வேதாந்த விசாரம் இல்ல, வேதாந்த விசாரம் முக்தி பெற்றவாளுக்கு சில பேருக்கு வேதாத்தியனம் இல்ல. அப்ப வேதாத்தியனுக்கு காரணம்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஆகையால் வேதாத்தியனம் ஜெனரல் குவாலிபிகேஷன், ஜெனரல் குவாலிபிகேஷன் அது எல்லோருக்கும் இருக்கணும். பிராமணனா பிறந்தவன் எல்லோருக்கும் இருக்கணும். அதான் சுவாத்தியாயாத்தியனானந்தர்யந்தம் சமானம் சாதாரண காரணம். இது ஜெனரலா எல்லோருக்கும் இருக்கணும். ஒவ்வொரு பிராமணனும் 8 வயசானே அந்த குழந்தைங்க உபநயனம் பண்ணிவிடணும். உபநயனம் பண்ணிட்டு அவன் வேதாத்தியனம் பண்ண அர்த்தவர்த்தம் பிராமணம் உபநயிதா மத்தியாபயிதா அப்படி அத்தியனம் பண்ணலன்னா அவளுக்கு ஒரு தோஷம் வருது. அந்த தோஷம் அத்தியனம் பண்ணினாதான் போறோம். சௌர்பிராமண்யம்னு ஒரு தோஷமா, அந்த தோஷம் போறதுக்காக வேதாத்தியனம் பண்ணணும். பண்ண என்ன பண்றதுன்னு வேதைக்க தேசமா இருக்கிற காயத்ரி மந்திரத்தையாவது பண்ணணும், வேற என்ன பண்றது அப்படி. இது ஜெனரல் காஸ் சார். வெறும் வேதாத்தியனம் போறாது, வேதாத்தியனம் ஆன பிறகு பூர்வ மீமாம்சா அத்தியனங்கள் ஆன பிறகு அப்புறம் வேதாந்தம் வாசிப்போம். பூர்வ மீமாம்சா வாசித்தவாளுக்கு வேதாத்தியனத்தை வேதாந்தத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல. வேதாந்தத்தை இன்ட்ரெஸ்ட் பண்றவா ரொம்ப பேருக்கு பூர்வ மீமாம்சா தெரியாது. எப்படி சார் இது அதுக்கு காரணம்னு சொல்வேள் சொல்லுங்க பாக்கலாம். கர்மாவபோதமும் சரியில்லை இப்படின்னு விசாரம் பண்ணி பண்ணி கடைசியில இவைகள்லாம் ஒன்னும் காரணம் இல்ல, விவேகம் வைராக்கியம் சமதமாதி முமுட்சுத்வம் இந்த நாளும் வந்த பிறகுன்னு அர்த்தம் தீர்மானம் பண்ண போறோம். ஆகையால் ஒவ்வொரு பதத்திலையும் அகாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம், பிறகுன்னு அர்த்தம். பிறகுன்னு எதற்கு பிறகு, விவேக வைராக்கிய சமதமாதி முமுட்சுத்வம் எனக்குரியதான 4 குவாலிஃபிகேஷன் இருக்கா அவளுக்குன்னு. இதுல ஒண்ணு எனக்கு இருக்கா போல இல்ல, நான் எப்படி வேதாந்த கிளாஸுக்கு வரதில்ல, அடுத்த கிளாஸ் வந்து வரப்போறது இல்லைன்ட்டான். ஒண்ணு இருக்கா போல இல்லையன்னு, இவை எல்லாம் உங்க இடத்துல இருக்கு. வேதாந்த சாஸ்திரம் வாசித்தவரை நன்றா தெரியும். விவேகமோ வைராக்கியமோ இல்லாத போன இந்த பக்கத்துக்கே வந்திருக்க மாட்டேன், இந்த தெருவிலேயே காலை வச்சிருக்க மாட்டேன். விவேக வைராக்கியாதிகள் இருந்ததுனாலதான் நமக்கு ஆரம்பத்துக்கு ஆரம்பிச்சிருக்கு. அது சாஸ்திரம் நன்றாக வந்த பிறகு அது நன்றாக பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்லி சாதன சதுஷ்டய சம்பத்தின என்னது அப்படிங்கறது மேல போய் இங்க தீர்மானம் பண்ண போறார். இப்படி ஒவ்வொரு பதம் பதமா சொல்லி அதே போலயே கடைசியில வாக்கியத்துக்கு வேதம் அந்த ஆத்மாவாரே திரட்டவேங்கிறத வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லி பூர்வப்பட்ட சித்தாந்தங்களை சொல்லி நம்ம மனசுல அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் இன்னதான் இந்த கரெக்டா நிச்சயமாக புரியுற மாதிரி பண்ண போற இப்படி இந்த கிரந்தத்தினுடைய பிரவர்த்தி இருக்கு.